அப்ப அடுத்ததாக எங்களுடைய இந்த பாட வகுப்புல நாங்க சென்ற பாடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாத்தை முன்வைக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அவங்களுடைய அந்த சரியான தூய்மையான தீனை எடுத்து வைக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் இருந்த மக்களை பற்றி நாங்கள் பார்த்தோம். அவங்க எப்படியான ஒரு நிலைமையில் இருந்தாங்க, அவங்கள்ட்ட தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜு இந்த மாதிரியான வணக்கங்கள் காணப்படும். அதே போல ஹஜ்ஜுக்காக வரக்கூடியவங்களை, உம்ராவுக்காக வரக்கூடியவங்களை அவங்களுக்குரிய அந்த நீர், ஜம்ஜம் நீரை புகற்றுகின்ற அந்த பணிகளை எல்லாம் அவங்க செஞ்சாங்க. அந்த ஹஜ்ஜாதிகளுக்கு உணவு கொடுக்கக்கூடிய அந்த வேலைகளை எல்லாம் அவங்க செஞ்சாங்க. அதே போல ஏதாவது கடிதம் எழுதுகிறதாக இருந்தாலும் விஸ்மிக்கு அல்லாஹும்மையா அல்லாஹ் உன்னுடைய பெயரை கொண்டு அவங்க கடிதம் எழுதினாங்க. அவங்களுடைய பிள்ளைகளுக்கு அப்துல்லா, அப்துல் ரஹ்மான் என்ற பெயர்களை வச்சாங்க. அல்லாஹினுடைய அடிமை, ரஹ்மானுடைய அடிமை என்றெல்லாம் பெயர்களை வச்சிருந்தாங்க. அப்ப இப்படிப்பட்டவங்களை பார்த்துதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, நீங்க வணிகத்தில் இருக்கிறீங்க, நீங்க முஷ்ரிக்குகளாக இருக்கிறீங்க, எனவே நீங்கள் சரியான இஸ்லாத்துக்கு வாங்க, உங்களுடைய சிறுக்குகள்ல இருந்து நீங்க வெளியாகுங்க என்ற ஒரு அழைப்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொடுத்தாங்க. அவ இந்த விளக்கங்களை நாங்கள் சென்ற பாடத்தில் பார்த்தோம். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தூதுத்துவத்தை எட்டி வைப்பதற்கு முன்னால் ஒரு மனிதர் வாழ்ந்தார். அந்த மனிதரை பற்றி ஒரு செய்தி இந்த இடத்துல ஞாபகப்படுத்துறது பொருத்தமாக இருக்கும் நான் நினைக்கிறேன். அதாவது சஹீஹுல் புகாரி என்ன கிரந்தத்தில் 5499வது இலக்கத்தில் வரக்கூடிய ஒரு செய்தி. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக வருவதற்கு முன்னால் ஜெயித் பின் அம்ர் பின் நுபை என்ற ஒரு மனிதர் வாழ்ந்திருக்கிறார். இவரை பொறுத்தவரையில் அன்னைக்கு காணப்பட்ட சகல அமைப்புகளும், அது யூதர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, மக்காவிலே அந்த நேரத்தில் காபாவை பரிபாலனம் செய்து கொண்டிருந்தவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களெல்லாம் ஒரு பிழையான கொள்கையில் இருக்கிறத அவர் பார்த்தார். அதே போல இவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபித்துவம் கிடைப்பதற்கு முன்னால் சந்திச்சும் இருக்கிறார். அவர் இந்த செய்தியைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க ஸஹீஹ் புகாரியில 5499வது இலக்கத்தில் இடம்பெற்றது. பதில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்னஹு லகிய ஸைத் பின் அம்ர் பின் நுஃபை பி அஸ்ஃபலி பல்தஹ். பல்தஹ் என்ற மக்காவினுடைய அந்த கீழ்ப்பக்கத்திலே இந்த ஸைத் பின் அம்ர் பின் நுஃபை என்பவரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்தார். அப்ப இந்த சந்திப்பு எப்ப நடக்குதுன்னு சொல்லி சொன்னால், ஃபபல அய்யன்ஸினாலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் வஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்குவதற்கு முன்னால் இந்த சந்திப்பு நடக்கிறது. அப்ப அந்த சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னிடத்தில் இருந்த ஒரு சில உணவு பொதிகள், தன்னிடத்தில் ஒரு உணவு பொதி ஒன்று இருந்தது, அந்த உணவு பொதியை வந்து ஸைத் பின் அம்ர் பின் நுஃபைலுக்கு கொடுக்குறாங்க, சாப்பிடுங்க அப்படின்னு. அதில் வந்து இறைச்சி எல்லாம் இருக்கு. அவ இதை பார்த்துட்டு இந்த அம்ர் பின் நுஃபைல் என்ன செஞ்சான்னு சொன்னா, அதிலிருந்து சாப்பிடுவதற்கு அவர் மறுத்தார். வக்கால அவர் சொன்னார், இன்னி லா ஆக்குலு மிம்மா தத்பஹூ அலா அன்சாபி, நீங்கள் உங்களுடைய சிலைகளுக்காக, உங்களுடைய விக்கிரகங்களுக்காக அறுக்கக்கூடிய இவைகளை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். வல ஆக்குலு இல்லாம இம்மா துக்கிரஸ்முல்லாஹி அலைஹி, எந்த ஒன்றுக்கு அல்லாஹுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த ஒன்றை தவிர வேறு எதையும் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஸைது பின் அம்ரு பின் நுஃபை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்டையே வஹி இறக்கிறதுக்கு முன்னாலேயே அவர் வந்து சொல்லியிருக்கிறார்ங்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உறுதிப்படுத்தினார். அவர் அந்த அளவு ஒரு பேணுதல் உடையவராக அவர் இருந்திருக்கிறார். மக்காவில் உள்ள அந்த முஷ்ரிக்குகள் அவங்களுடைய சிலைகளுக்காக அறுக்கக்கூடிய அந்த உணவை, அந்த இறைச்சியை அவர் புசிக்காமல் இருந்திருக்கிறார். அதே நேரத்தில் அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட அந்த ஒரு நிலைமையை அடைய அவங்க சாப்பிடக்கூடிய ஒரு நிலைமையில தான் இருந்தார். அதனாலதான் அந்த உணவை வந்து இவருக்கும் கொடுக்குறாங்க, நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அவர் அந்த இடத்துல ஒரு தன்னுடைய சரியான ஒரு கொள்கையை அவர் வெளிப்படுத்தினார். நான் இந்த மாதிரி அழுக்கப்படக்கூடிய அந்த இறைச்சிகளை நான் சாப்பிட மாட்டேன், அல்லாஹுடைய பெயர் சொல்லி அழுக்கப்படாததை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் மறுக்கிறார். அதே போல இவரை பற்றி இன்னொரு செய்தி சஹீஹ் புகாரி என்ற கிரந்தத்தில் 3827 இலக்கத்தில் இடம்பெற்றிருக்கிறது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, இந்த ஸைத் இப்னு அம்ரு இப்னு ருபை என்பவர் ஒரு சரியான ஒரு சத்தியத்தை தேடி கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக எல்லாம் வழிகேடுகளாக இருக்குதுங்கிறத உணர்ந்து சரியான சத்தியத்தை தான் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஷாம் நாட்டுக்கு புறப்பட்டு போறார். அப்ப எஸ் அலு அணி தீன், ஒரு சரியான மார்க்கம் என்ன என்பதை சரியாக விசாரித்து அதனை பின்பற்றுவதற்காக அவர் புறப்பட்டு செல்கிறார். அப்ப சென்று பலகைய ஆலிமன் மினல் யஹூத், யூதர்கள் இருக்கக்கூடிய ஒரு ஆலிம் அவர் சந்திக்கிறார். அவர்களுடைய மார்க்கத்தை பற்றி அவர் விசாரிக்கிறார். அவர் விசாரிக்கும் போது அவர் என்ன சொன்னார்ன்னு சொல்லி சொன்னால், உங்களுடைய மார்க்கத்தை பற்றி எனக்கு நீங்கள் சொல்லுங்கள், அப்படி சொன்னால் அதை நான் சரியானதாக விளங்கிக் கொண்டால் உங்களுடைய அதே மார்க்கத்தை நானும் பின்பற்றுவதற்கு அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். அவ அந்த யூத பாதிரி என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னால், நீ எங்களுடைய மார்க்கத்தை பின்பற்றுவேயானால் உனக்கு அல்லாஹ்வுடைய ஒரு கோபத்தை நீ அடைந்தே தவிர பின்பற்ற மாட்டாய் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்ப நாங்க இருக்கிறது ஒரு பிழையான கொள்கைங்கிறது அவரை ஒத்துக்கொண்டார் அந்த யூத பாதிரி. அவர் சொன்னார் என்று சொல்லி சொன்னால், நீங்க இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் சில நேரங்களில் நீங்க அல்லாஹ்வுடைய கோபத்தை சம்பாதிக்க வேண்டி வரும், அவ இதுக்கு நீங்க தயாரா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். அவ இதற்கு அந்த ஸைத் இப்னு அம்ர் சொன்னால், மா அஃபிரு இல்லா மின் கலபில்லாஹ், நான் உங்களை தேடி வந்ததே அல்லாஹ்வுடைய கோபம் எனக்கு வரக்கூடாது, நான் ஒரு பிழையான வழியில இருக்கக்கூடாது என்பதற்காக அந்த பிழையான கொள்கையிலிருந்து விரண்டுதான் உங்களை நோக்கி வந்திருக்கேன். அல்லாஹ்வுடைய கோபத்திலிருந்து விரண்டோடியவனாகத்தான் நான் உங்களை சந்திப்பதற்காக வந்திருக்கேன். எனவே என்னால் அல்லாஹ்வுடைய கோபத்திலிருந்து எந்த ஒன்றையும் எப்பொழுதும் தாங்கிக் கொள்ள முடியாது, அதை தாங்கக்கூடிய சக்தியும் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கேட்கிறார் இந்த யூத பாதிரிட்ட. உங்களோட மார்க்கம் இல்லாத வேற ஏதாவது நல்ல ஒரு மார்க்கம் இருக்குதா, நான் அதை பின்பற்றுவதற்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். அதுக்கு அந்த பாதிரி சொல்லக்கூடிய பதில் என்ன சொல்லி சொன்னால், அப்படி எந்த ஒரு மார்க்கத்தை நான் அறியவில்லை, என்றாலும் ஹனீஃபுகள் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, முற்றிலுமாக அல்லாஹின் பக்கம் சாய்ந்த மக்கள் ஒரு சிலர் இருக்கிறாங்க, அப்ப அவங்களோட நீங்க பேசி சேர்ந்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்ப இவர் கேட்கிறார், ஒமல் ஹனீஃப், ஹனீஃப் என்றால் யார், அது என்ன கூட்டம் அப்படின்னு ஜெய்துபின் ஆமிர் கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர் பதில் கொடுக்கிறார், தீன் இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கம். ஏனென்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் லம் யகுன் யஹூதியன் வலா நஸ்ரானியன், அவர் ஒரு யூதராகவும் இருக்கவில்லை, அவர் ஒரு கிறிஸ்தவனாகவும் இருக்கவில்லை. வலா யஅபுது இல்லல்லாஹ், அவர் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடியவராகவும் அவர் இருக்கவில்லை. எனவே நீங்க பேசு அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை மார்க்கத்தை பிடிச்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். அவ அந்த யூதர் பாவினர் அந்த மார்க்கத்தில் சேராம இவர் வெளியாகி வந்து மீண்டும் ஒரு கிறிஸ்தவ ஒரு ஆலயம் சந்திக்கிறார். சந்திச்சு அவர்களையும் இதே கேள்வியை கேட்கிறார், எனக்கு நேர்வழி வேணும், சரியான மார்க்கத்தை நான் அடைஞ்சு கொள்ளணும், எனவே உங்களை மார்க்கத்தில் நான் இணையலாமா அப்படின்னு சொல்லி கேட்குற நேரம் அந்த கிறிஸ்தவ பாதிரி என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னால், நீங்கள் எங்களை மார்க்கத்தில் நுழைந்தால் அல்லாஹ்வுடைய சாபத்தில் ஒரு பகுதியை நீங்கள் அடைய வேண்டி வரும். அவ அந்த சாபத்தை நீங்க அடைய தயாராக இருந்தால் எங்களுடைய இந்த மார்க்கத்தில் நுழைந்தது அவர் சொல்றார். அதுக்கு இன்னும் செய்து விடாமல் சொன்னார், நான் விரழுவதே அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு உள்ளாகாமலும் அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு உள்ளாகாமலும் ஒரு சரியான ஒரு வழியை அடைந்து கொள்வதற்காகத்தான் நான் வந்து உங்கள்கிட்ட வந்திருக்கேன். அப்ப உங்கள்கிட்ட வந்தால் உங்களுடைய மார்க்கத்தை பின்பற்றினால் நீங்க சொல்றீங்க அல்லாஹ்வுடைய சாபம் எனக்கு வரும் அப்படின்னு சொல்லி, இதை சுமந்து கொள்ளக்கூடிய சக்தி எனக்கு இல்லை, இந்த சாபத்தை தேடி நான் வரவில்லை அப்படின்னு சொல்லி இந்த ஜெய்டுவினாம் அந்த கிறிஸ்தவ பாதிரியை அந்த விஷயத்தை சொல்றார். அவர்களையும் திரும்ப கேட்கிறார், அப்படின்னால் நான் பின்பற்றுவதற்கு தகுமையான சரியான மார்க்கம் எது அப்படின்னு சொல்லி கேட்டதோட அவங்க சொன்னாங்க வந்து அந்த கிறிஸ்தவ பாதிரி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள மார்க்கம் இருக்கு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யூதராகவும் இருக்கவில்லை கிறிஸ்தவராகவும் இருக்கவில்லை, அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் அவர் வணங்கக்கூடியவராகவும் இருக்கவில்லை அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்றார். அப்ப இதெல்லாம் கேட்டுட்டு இந்த ஜெயித் வெளியாகி வந்ததோட அவர் சொல்றார், அந்த கிறிஸ்தவ பாதிரியின் வெளியாகி வர நேரம் அப்ப அவங்களுக்கு படுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை கொள்வதுதான் சரியான கொள்கை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிலை வணக்கத்துக்கு எதிரானவங்களாக இருந்தாங்க, அல்லாஹை தவிர வேறு யாரையும் வணங்காதவங்களாக இருந்தாங்க, அல்லாஹை தவிர வேறு யாரும் வணங்கப்படக்கூடாது என்பதற்காகத்தான் மக்காவிலே அவங்க காபாவை கட்டினவங்களாக இருந்தாங்க. எனவே இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்தை தான் ஏற்றுக்கொள்வதாக அதிலே தான் இருப்பதாக வந்து அவர் வெளியாகி வந்ததோடு கையை உயர்த்தி அல்லாஹ் அழைத்து சொல்றார். அவர் எப்படி சொல்றாருன்னு சொல்லி சொன்னால், அல்லாஹும்ம இன்னி அஷ்ஹது அன்னி அலா தீனி இப்ராஹிம், யா அல்லாஹ் நான் சான்று பகர்கிறேன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த மார்க்கத்திலே நான் இருக்கிறேன் என்று நான் சான்று பகர்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஜெய்டு பின் அம்ரு பின் உபை சொன்னதாக அந்த அறிவிப்பு காணும். அவ இவங்க யூதர்களையும் பார்த்தாங்க கிறிஸ்தவர்களையும் பார்த்தாங்க, அவங்க யாருமே சரியான மார்க்கத்தில் இல்லை, சரியான வழியில் இல்லை. அப்ப இந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் யாருன்னு சொல்லி சொன்னால், யூதர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த மார்க்கத்திலே இருந்து வருவதாக அவர்கள் தங்களை காட்டிக்கொண்ட ஒரு சமூகம். கிறிஸ்தவ சமுதாயத்தை பொறுத்தவரையில ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த மார்க்கத்தில் இருந்து வரக்கூடிய சமூகம் சொல்லி அவங்க காட்டிக்கொண்டிருந்த சமூகம். என்றாலும் அந்த காலப்பகுதியில் அவர்கள் உண்மையான நேரான வழியில இருக்க இல்லைங்கிறது அவங்களே ஒத்துக்கொள்றாங்க. நாங்க இருக்கக்கூடிய மார்க்கம் சரியான மார்க்கம் இல்லை, பிழையான ஒரு மார்க்கத்துலதான் நாங்க இருக்கோம். அதனாலதான் யூதர் மாதிரி சொன்னார், நீ எங்கள மார்க்கத்தில் நுழைஞ்சால் அல்லாஹ்வோட கோபத்தை அடைய வேண்டி வரும். கிறிஸ்தவ பாதிரி சொன்னார், நீ எங்கள மார்க்கத்தில் நுழைஞ்சால் அல்லாஹ்வுடைய சாபத்தை அடைய வேண்டி வரும். அப்படின்றெல்லாம் அவர் வந்து அந்த யூத கிறிஸ்தவ பாதிரிகள் வந்து சொன்னார். அதோடதான் அவங்க மார்க்கங்கள் எதுவும் சரி வராது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கொள்கையில நான் இருக்கணும், எல்லாரும் அதுல போய் சேரக்கூடிய வாய்ப்பு எனக்கு இல்லை. உடனே அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அல்லாஹ் இடத்துல வந்து சொல்லிட்டான், யா அல்லாஹ், நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த தீனிலே இருக்கிறேன் என்று நான் சான்று பகர்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அவன் இதே செய்தும் அவங்களை பற்றி வரக்கூடிய இன்னொரு செய்தி சஹீஹ் புகாரி என்ற கிரந்தத்துல 3828 இலக்கத்துல பதிவு செய்யப்பட்டது. அஸ்மா பின்த் அபி பக்ர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள வந்து அறிவிக்கிறாங்க. அதாவது இந்த அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா வந்து கண்டிருக்கிறாங்க, ரைது ஸைத் பின் அம்ர் பின் நுஃபைல் காயிமன் முஸ்னிதன் லஹ்ரன் இலல் கஃபா. இந்த ஸைத் பின் அம்ர் பின் நுஃபைல் என்பவர் காபாவின் சுவற்றிலே சாய்ந்தவராக நின்று கொண்டு அவர் எப்படி சொன்னார் என்று சொல்லி சொன்னால், யா மஆஷிர குரைஷ், குரைஷ் வம்சத்தினரே, குரைஷிகளே, வல்லாஹி மா மின்கும் அலா தீனி இப்ராஹிம் கைரி, உங்களில் யாரும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த மார்க்கத்திலே இல்லை என்னை தவிர என்று அவர் சொன்னார். அதே போல இவருடைய வேலை என்னன்னு சொல்லி சொன்னால், அதாவது அந்த காலத்துல குறைஷிகள் ஒரு பழக்கம் இருந்தது, பெண் குழந்தைகள் பிறந்தால் அந்த பிள்ளையை வந்து புதைக்கக்கூடியவங்களாக, உயிரோடு புதைக்கக்கூடியவங்களாக இருந்தார். அவ இந்த தகவல் அவருக்கு கிடைக்குமாக இருந்தால், இந்த ஜெய்துபின் அம்ருபின் உபைலுக்கு கிடைக்குமாக இருந்தால், அவர் என்ன செய்வார் என்று சொல்லி சொன்னால், அந்த பிள்ளைகளுக்கு வாழ்க்கை கொடுக்கக்கூடியவராக அவர் இருந்தார். அவரிடத்துல பொம்பளை பிள்ளை பிறந்துட்டது அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த பிள்ளையினுடைய பெற்றோருக்கு வந்து அந்த இடத்துல மனம் சுழிச்சு அவங்களோட முகம் வந்து வாடி பொம்பளை பிள்ளை பிறந்துட்டு அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னா, சமூகத்துல தலை காட்ட முடியாமல் அந்த அந்த பெண் பிள்ளையை கொண்டு போய் புதைக்கக்கூடிய அந்த வேலையை வந்து அவங்க செய்வாங்க. அப்ப இது அந்த ஜெயித குணம் கண்டால் என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னா, உடனே அந்த பெற்றோர்கிட்ட போயிட்டு அந்த பெற்றோர்களை சந்திச்சு அவர் அந்த பிள்ளையை கொல்லுவதை தடுக்கின்ற அந்த வேலையை அவர் செய்வார். அவ என்ன சொல்வாருன்னு சொல்லி சொன்னா, நீங்க இந்த பிள்ளைய கொன்றாதீங்க, நான் இந்த பிள்ளையை எடுத்து வளர்க்கிறேன், அந்த பிள்ளைக்குரிய செலவுகளை நானே பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு வாழ்க்கை கொடுக்கக்கூடியவராக அவர் இருந்தார். அவன் அந்த பிள்ளை வளர்ந்து விளையாடக்கூடிய ஓடியாடி விளையாடக்கூடிய அந்த பருவத்தை அடைஞ்சத்தோட அந்த பெற்றோர்கிட்ட போயிட்டு அவர் சந்திச்சு, உங்களோட பிள்ளை இப்படி ஒரு நிலைமையில இருக்குது, நீங்க விரும்பினால் உங்கள்கிட்ட அந்த பிள்ளையை நான் ஒப்படைக்கிறேன், நீங்க விரும்பலன்னு சொல்லி சொன்னா நானே அதை வளர்த்துக் கொள்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி இந்த அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா வந்து அறிவிக்கிறாங்க. அப்ப இந்த ஜெயித் பின் அம்ர் அந்த நுஃபைல் அவங்களை பொறுத்த வரையில அவங்களுடைய மரண வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நுபுவத் கிடைப்பதற்கு முன்னாலே அமைஞ்சு, அதுக்கு முன்னாலே வந்து அவங்க மரணிச்சுட்டாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இவங்களை பத்தி கேட்கப்பட்டு, முஸ்னத் அபி ஆலா என்ற கிரந்தத்தில் 7212 இலக்கத்தில் வரக்கூடிய செய்தியில இந்த ஜெயித் பின் அம்ர் அவங்களை பற்றி கேட்கப்பட்ட போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்னஹு யுப்அத்து உம்மத்தன் வஹ்தா, அவர்கள் ஒரு சமுதாயமாக தனி ஒரு நபராக அவர் எழுப்பப்படுவார் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நாங்க ஒரு படிப்பினை பெற வேண்டிய ஒரு சம்பவம் தான் இவருடைய ஒரு சம்பவம் என்றால், யூதர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பின்பற்றி இருக்கிறதாக சொன்னாங்க, அவங்களே நேர்வழியில், கிறிஸ்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பின்பற்றி இருக்கிறதாக சொன்னாங்க, அவங்களையும் நேர்வழியில், இந்த மக்காவிலே இருக்கக்கூடிய கஅபாவை பரிபாலனம் செய்யக்கூடிய ஹஜ்ஜுகளிலே ஈடுபடக்கூடிய ஹஜ்ஜாதிகளுக்கு உணவுகளையும் அதே போல ஜம்சம் நீரை புகட்டக்கூடிய பணிகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அவங்களையும் சரியான அந்த இஸ்லாம் இல்லை. அதாலதான் அவங்க ஒரு தனி ஒரு நபராக, தனி ஒரு உம்மத்தாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத்து கிடைப்பதற்கு முன்னாலே அவங்க ஒரு சரியான ஒரு தீன்ல அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வாழ்ந்தாங்க. அவ்வளவு சமுதாயம் அந்த காலத்துல காணப்பட்டாலும் அவங்கள யாருமே சரியான அந்த நேர்வழி இல்லைங்கிறத நாங்கள் தெளிவாக விளங்கி கொள்ள முடியும். இப்போ இந்த ஜெயிது பின் அம்ர பின் நுஃபைல் அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்தியிருக்கிறார். அவங்கள ஒரு தனியொரு மனிதராக இருந்தாலும், ஒரு தனிப்பட்ட ஒரு சமுதாயமாக, ஒரு உம்மத்தாக அல்லாஹு தஆலா அவங்கள ஆக்கியிருக்கா, அவங்க தனி ஒரு உம்மத்தாக மறுமை நாளில் எழுப்பப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் நாங்கள் சிந்திக்கிற நேரம், இஸ்லாத்தினுடைய அந்த தன்மைகளை எங்களால் தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும். அப்ப எப்படி இந்த இஸ்லாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு காலங்களுக்கு பிறகு இல்லாமல் போகுதுங்கிறது எங்களால் விளங்கிக் கொள்ள முடியும். அவன் தனி ஒரு மனிதன் எவ்வளவு சவால்களுக்கு மத்தியில், எவ்வளவு தேடல்களுக்கு மத்தியில், எவ்வளவு தடுமாற்றங்களுக்கு மத்தியில தான் ஒரு சரியான ஒரு நேர்வழியை அடைந்து கொள்ளணுங்கிறதுக்காக ஒரு தனி மனிதராக நின்றிருக்கிறார்கிறது எங்களுக்கு தெளிவாக விளங்கும். யாருலையுமே நேர்வழி அவந்த காலத்தில் இருந்தவங்க எப்படி பார்த்திருப்பாங்க, இவரோட விரோத புரோதத்தோட பார்த்திருப்பாங்க, இவரை அங்கீகரிக்க மாட்டாங்க, இவரை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. என்ன இது, ஒரு கொள்கையும் இவர் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறார், இவர் ஒரு தனி ஒரு மனுஷனாக இருக்கிறார், இவருடைய சிந்தனையில ஏதாவது கோளாறு இருக்கு, அல்லது இவர் ஏதோ ஒரு பிழையான ஒரு கொள்கையில் இருக்கிறார், அல்லது ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து இவர் வழிகட்டி போயிருக்கிறார் அப்படின்றெல்லாம் அவரை பற்றி அவங்க பிள்ளையாக சித்தரிச்சு கழிச்சிருக்கோம். ஆனால் என்னதான் கழிச்சாலும் முழு சமுதாயத்துக்கு மத்தியிலும் தனி மனிதராக அவர் ஒரு அல்லாஹ்வினுடைய ஒரு தீனை பின்பற்றக்கூடிய ஒரு அமைப்பில் அவர் இருந்திருக்கிறார்ன்றது எங்களுக்கு தெளிவாக இஸ்லாம் அல்லாஹ்வுடைய நேர்வழியினுடைய அந்த தன்மை இதுதான் கருத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ளும். அவ எப்படி அந்த யூத மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த மார்க்கத்தை பின்பற்றின சமுதாயம் வழிகட்டு போனாங்களோ, அதே போல எப்படி கிறிஸ்தவ சமுதாயம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பின்பற்றிய சமுதாயம் வழிகட்டு போனாங்களோ, அதே போலதான் இன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்வதாக சொல்லக்கூடிய இந்த சமுதாயம் வழிகட்டுத்தான் போயிருக்கிறான். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே தெளிவாக சொல்லிட்டான். தூதர்கள் 71 பிரிஞ்சாங்க, அதுல 70 நரகம் ஒண்ணுதான் சொல்லு. கிறிஸ்தவர்கள் 72 பிரிஞ்சாங்க, அதுல ஒண்ணுதான் சொத்து மிச்சம் இல்லாங்க. அதோட ஒரு படி மேல வைத்துதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இந்த உம்மத்துக்கு நடக்கும்ங்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டான். அதுலையும் ஒண்ணுதான் சொற்கும், மிச்சம் எல்லாமே நரகம் தெளிவாக சொல்லிட்டான். இதே ஒரு நிலைமையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இந்த உம்மத் இந்த காலகட்ட பகுதியில் இருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இந்த காலப்பகுதியில ஒரு சிலர் இருந்தாலும் அல்லாஹ்வினுடைய வகையின் அடிப்படையில் தூய்மையான சத்தியத்தை பின்பற்றக்கூடியவங்களாக இருந்தால் அந்த சரியான மார்க்கத்தில் நாங்கள் ஒவ்வொருத்தரும் இருக்கணும், மனம் தளரக்கூடாது, வெளியில என்ன விமர்சிக்கிறாங்கன்னு நாங்கள் பார்க்கக்கூடாது, வெளியில உள்ளவங்க எங்களை என்ன ஒரு அமைப்பில் விமர்சித்தாலும் நாங்கள் அல்லாஹ்வினுடைய வகையை பின்பற்றோம், தூய்மையான மார்க்கத்தில் நாங்கள் இருக்கிறோம், எந்த ஒரு கலப்படமும் இல்லாத ஒரு கொள்கையை நாங்கள் பின்பற்றி, நாங்கள் எந்த ஒரு விடயத்தை சொன்னாலும் செய்தாலும் அல்லாஹ்வுடைய வகையில் இருந்து எங்களுக்கு ஆதாரம் இருக்கிறது அடிப்படையில் நாங்கள் சொல்லிக்கிட்டு செய்திருக்கிறேன். அவை இதை விமர்சிக்கக்கூடியவங்க எந்த கோணத்தில் விமர்சித்தாலும் நாங்கள் மனம் தளராமல் சரியான முறையில் இந்த மார்க்கத்தை ஒவ்வொருத்தரும் பின்பற்றணும். இதில் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய இறுதி மூச்சு வரைக்கும் உறுதியாக இருக்கிறதுக்குரிய அந்த முயற்சிகளை ஒவ்வொருத்தரும் செய்யும். சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி.